அறிவற்ற செல்வன் உவமை பகுதி இரண்டு.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இரண்டாம் லூட்விக் என்ற மன்னரை பற்றி அண்மையில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. திருமணமாகாமல் தனித்து வாழ்ந்த இவர் பவேரியாவின் மன்னராக 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். தனது 41வது வயதில் மர்மமான முறையில் மரணமடைந்தார். கற்பனை கதை மன்னன், ஃபேரி டேல் கிங் என்று அழைக்கப்படும் இவர் என் கவனத்தை ஈர்த்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இவருக்கு தரப்பட்டுள்ள மற்றொரு பட்டப்பெயர். இவர் மதியற்ற மன்னன் லூட்விக் என்றும் அழைக்கப்படுகின்றார். அன்புள்ளங்களே, செல்வம் மிகுந்துவிட்டால் மதியற்ற செயல்களில் மனிதர்கள் ஈடுபட துணிகின்றனர் என்பதற்கு 2 லூட்விக் ஓர் எடுத்துக்காட்டு. ஜெர்மன் நாட்டில் உள்ள மிகப்பெரும் ஏரிகளில் ஒன்று கீம்சி. இந்த ஏரியின் நடுவில் அமைந்துள்ள ஒரு சிறு தீவில் 2 லூட்விக் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்ட ஆணையிட்டார். 70 அறைகள் கொண்ட இந்த அரண்மனையின் ஒரு சில அறைகள் கட்டப்பட்டதும் 1885 செப்டம்பர் மாதத்தில் ஒரு சில நாட்களே இவர் இந்த அரண்மனையில் தங்கினார். இவர் இங்கு தங்கி இருந்தபோது யாரையுமே சந்திக்கவில்லை. இவருக்கென தயாரிக்கப்பட்ட உணவு கூட ஓர் இயந்திரத்தின் வழியாக இவரது அறைக்கு அனுப்பப்பட்டது. இவர் அங்கு தங்கியிருந்த அறைகளில் பிரம்மாண்டமான கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த ஏற்பாடுகளையெல்லாம் காணும்போது மனதில் ஓர் எண்ணம் எழுகின்றது. மன்னன் 2 லூட்விக் வேறு எந்த மனித பிறவியையும் சந்திக்க விரும்பாமல் தன்னை மட்டுமே நாள் முழுவதும் பார்த்த வண்ணம் அந்த அரண்மனையில் வாழ்ந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்வதற்கு அவர் 70 அறைகள் கொண்ட ஓர் அரண்மனையை கட்ட விளைந்தார் என்பதை எண்ணி பார்க்கும்போது இவர் தன் சுய அறிவோடுதான் செயல்பட்டாரா என்ற கேள்வி எழுகின்றது. தற்போது இந்த அரண்மனை சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு கண்காட்சி பொருளாக அமைந்துள்ளது. முழுமை பெறாத இந்த அரண்மனையை சுற்றி வரும்போது இங்கு ஒரு காலத்தில் மன்னன் ஒருவன் தனிமையில் தன்னையே சுற்றி சுற்றி வந்தார் என்று எண்ணி அவர் மீது பரிதாபம் எழுகின்றது. அன்பு இதயங்களே, மன்னன் லூட்விக் 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வினோத மனிதர். நாம் வாழும் 21வது நூற்றாண்டிலும் இத்தகைய வினோதமான செயல்களில் ஈடுபடும் செல்வந்தர்களை சந்திக்க முடிகின்றது. 2010 மும்பை மாநகரில் கட்டி முடிக்கப்பட்ட ஓர் இல்லம் என் நினைவில் இப்போது வந்து மோதி வேதனையை தருகின்றது. உலகிலேயே மிக விலை உயர்ந்த வீடு என்று கருதப்படும் இந்த அடுக்குமாடி அரண்மனையில் மிக அதிக செல்வம் உடையவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் முகேஷ் அம்பானியின் குடும்பம் வாழ்கின்றது. இந்த இல்லத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஆண்டில்லா. அன்புள்ளங்களே, ஆண்டில்லா என்பது கிரேக்க புராணத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு கனவு தீவு. மும்பை நகரில் அமைந்துள்ள ஆண்டில்லா இல்லமும் ஒரு தீவுதான். வாழ்வதற்கு தகுதியான சுத்தமான 1 சதுர அடி இடம் கிடைப்பதற்கு போராடி வரும 180 லட்சம் மக்கள் நிறைந்த ஒரு மனித கடல் மும்பை மாநகரம். இந்த கடலின் நடுவே 5 பேர் வாழ்வதற்கு 6 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்ட இல்லம் ஒன்று அமைந்திருப்பது உண்மையிலேயே ஒரு தீவுதானே. இந்த தீவு கட்டப்பட்டுள்ள அந்த நிலப்பரப்பு கரிம்பாய் ஆர்ஃபனேஜ் டிரஸ்ட் என்ற ஓர் அறக்கட்டளைக்கு அனாதை இல்லம் கட்டுவதற்கென்று வழங்கப்பட்ட நிலம் என்று நாம் கேள்விப்படும்போது நமது உள்ளம் இன்னும் அதிக வேதனை அடைகின்றது. ஏறத்தாழ $2 பில்லியன், அதாவது 900 கோடி ரூபாய் செலவில் இந்த தற்கால அரண்மனையை கட்டியவர் சுய அறிவோடுதான் செயல்பட்டாரா என்ற கேள்வி நமக்குள் எழுகின்றது.
எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். கனவிது எல்லோர்க்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். வேறு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
அன்பு இதயங்களே, மன்னன் 2 லூட்விக்கும் மும்பை செல்வந்தர் முகேஷ் அம்பானியும் சராசரி மனிதர்கள் நடுவிலிருந்து தனியே பிரிந்து காணப்படும் வினோத மனிதர்கள் என்று சமாதானம் சொல்லி நாம் இந்த பிரச்சனையை தட்டி கழிக்க முடியாது. ஏனெனில் பெரும்பாலான செல்வந்தர்கள் வெவ்வேறு வழிகளில் வினோதமான செயல்களில் ஈடுபடுவதையும் நாம் அவ்வப்போது கேள்விப்பட்டு வருகின்றோம். தானும் தங்கள் குடும்பமும் செல்வங்களால் சூழப்பட்டால் போதும், வேறு மனிதர்கள் இருந்தாலும் இல்லையெனினும் ஒன்றுதான் என்ற அளவில் வாழ்வது செல்வர்களின் பொதுவான வாழ்வு முறையோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. இத்தகையோரை முன்னிறுத்தி லூக்கா நற்செய்தி 12வது பிரிவில் இயேசு கூறும் எச்சரிக்கை இதுதான்.
இயேசு அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார்.
இந்த எச்சரிக்கையை நம் உள்ளங்களில் தெளிவாக பதிக்க இயேசு கூறும் அழகான உவமையே அறிவற்ற செல்வன் என்ற அந்த உவமை. அந்த உவமைக்கு இப்போது செவிமடுப்போம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. அவர்களுக்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அருளிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே.
அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா?
அன்பு இதயங்களே, செல்வந்தர் ஒருவர் என்ற வார்த்தைகளுடன் இயேசு கூறிய மூன்று உவமைகள் இந்த நற்செய்தியின் 12 மற்றும் 16 பிரிவுகளில் காணப்படுகின்றன. இந்த மூன்று உவமைகளில் இச்செல்வந்தர்களை இயேசு அறிமுகப்படுத்தும் வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது சில எண்ணங்கள் உள்ளத்தில் எழுகின்றன. இதோ இம்மூன்று உவமைகளின் அறிமுக வரிகள்.
செல்வனாயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர்தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார்.
அன்புள்ளங்களே, இந்த மூன்று உவமைகளில் 16 பிரிவில் இயேசு அறிமுகப்படுத்தும் இரு செல்வந்தர்களுடன் மனித வடிவில் மற்றொரு கதாபாத்திரமும் அறிமுகமாகின்றார். ஆனால் நாம் தற்போது சிந்திக்கும் அறிவற்ற செல்வன் உவமையில் வேறு மனிதர் யாரும் இந்த உவமையில் பேசப்படவில்லை. இந்த செல்வனுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளதெல்லாம் அவரது நிலம், விளைபொருட்கள் மற்றும் களஞ்சியங்கள். யதார்த்தமாக சிந்தித்து பார்த்தால் அந்த செல்வனைச் சுற்றி ஒரு குடும்பம் இருந்திருக்க வேண்டும். அவரது நிலத்தில் உழைத்த உழைப்பாளிகள் இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் வேறு எவ்வித மனித உறவும் இல்லாமல் பொருட்களால் மட்டுமே சூழப்பட்ட தனியொரு தீவாக இச்செல்வனை இயேசு சித்தரித்துள்ளார். இந்த உவமையை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யும் போது இத்தகைய ஒரு தீவை இந்த செல்வன் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டார் என்பதை உணரலாம். இச்செல்வனை இயேசு அறிமுகப்படுத்தும் வரிகளில் நம் ஆய்வை துவக்குகின்றோம். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்ற அறிமுக வார்த்தைகள் பொருள் நிறைந்ததாக உள்ளன. செல்வனாயிருந்த ஒருவன் என்ற சொற்கள் பல தலைமுறைகளாக செல்வத்தில் வளர்ந்தவராக இச்செல்வனை காட்டுகின்றன. இவர் பல தலைமுறைகள் செல்வத்தில் வாழ காரணமாய் அமைந்தது என்ன? அவரிடம் இருந்த நிலம், அந்த நிலத்தின் விளைபொருட்கள். பல தலைமுறைகள் வழியே வந்து சேர்ந்த செல்வம், நன்கு விளையும் நிலம், இவை இரண்டும் இந்த செல்வனுக்கு தரப்பட்ட பரிசுகள். அவர் எவ்வகையிலும் உழைக்காமல் அவரை வந்தடைந்த பரிசுகள். அன்பு நெஞ்சங்களே, பாரம்பரியமாக அந்த செல்வனை வந்தடைந்த நிலம் நன்கு விளைந்ததாக இயேசு குறிப்பிட்டுள்ளார். நல்லதொரு விளைச்சலுக்கு பல காரணங்கள் உள்ளன. இறைவன் கருணை காட்டியது, இயற்கை பொய்க்காமல் இருந்தது, பல உழைப்பாளிகள் தங்கள் வியர்வையை சிந்தி உழைத்தது என்று பல பின்னணி காரணங்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். இந்த காரணங்கள் அனைத்தும் இணைந்து இந்த செல்வனை இதுவரை வாழ வைத்து வந்தன. ஆனால் அன்புள்ளங்களே, இந்த காரணங்கள் எதுவும் செல்வனின் எண்ணத்தில் கடுகளவும் தோன்றவில்லை. அவர் சிந்தனையை நிறைத்ததெல்லாம் அவர் களஞ்சியங்களில் குவிக்கப்பட்டிருந்த விளைபொருட்கள் மட்டுமே. அவர் சிறிது முயற்சி எடுத்திருந்தால் அந்த குவியல்களின் பின்னணியில் தூரத்தில் அறுவடை செய்யப்பட்ட நிலம் அவர் கண்களில் பட்டிருக்கும். அந்த அறுவடையை செய்த உழைப்பாளிகள் அவர் கண்களில் பட்டிருப்பர். இந்த நிலத்தை அவருக்கு வழங்கிய அவரது முன்னோர் அவரது மனக்கண்களில் தோன்றியிருப்பர். அன்புள்ளங்களே, இவ்வகை முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இந்த செல்வனின் மனதில் தோன்றிய முதல் எண்ணங்கள், கவலைகள் இந்த உவமையில் இவ்விதம் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
செல்வனாயிருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான்.
அன்பு நெஞ்சங்களே, செல்வன் தனக்குள் எழுப்பிய கேள்விகளையும் அவற்றிற்கு அவர் தந்த பதில்களையும் அடுத்த தேடலில் நாம் சிந்திக்க முயல்வோம்.
தருகின்ற போது பெருமின்பம் கோடி, தருவதில் பெறுவதே நிறைவாகும். தனக்கே எல்லாம் என கூவும் நெஞ்சில் பிணக்குகள் திணிகளே உருவாகும். தனக்கே எல்லாம் என கூவும் நெஞ்சில் பிணக்குகள் திணிகளே உருவாகும். இதை தேடி பிறரோடு பகிர்ந்துண்டு வாழ்கின்ற பறவை போல் வாழ்வதே பேரின்பம். இதை தேடி பிறரோடு பகிர்ந்துண்டு வாழ்கின்ற பறவை போல் வாழ்வதே பேரின்பம். எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது எல்லோருக்கும்.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.